கவிதை கனவுகளுடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, இன்றைய ஞாயிறு சிந்தனையில் இரு பெண்களை நாம் மையப்படுத்துவோம். இவ்விருவரும் கைம்பெண்கள். கைம்பெண், விதவை என்ற வார்த்தைகளை கேட்டதும் நம் மனங்களில் தோன்றும் முதல் வார்த்தைகள், உணர்வுகள், ஐயோ பாவம். இந்த பாவப்பட்ட பரிதாபத்திற்குரிய பெண்கள் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இன்னும் அதிக பரிதாபத்திற்குரிய நிலையில் வாழ்ந்தனர். சமுதாயத்தில் எந்த தகுதியும் இல்லாமல் வாழ்ந்த இவர்கள் இறைவனின் கண்களில், இயேசுவின் கண்களில் உயர்ந்தவர்களாய் கருதப்படுகின்றனர். அன்பு இதயங்களே, அரசர்கள் முதல் நூலிலும் மார்க்கு நற்செய்தியிலும் குறிப்பிடப்பட்டுள்ள இரு கைம்பெண்களை நாம் சந்திக்க முயல்வோம். அவர்கள் சொல்லித்தரும் வாழ்வு பாடங்களை பயில முயல்வோம். அரசர்கள் நூலில் இறைவாக்கினர் எலியா சந்தித்த கைம்பெண்ணும் அவரது மகனும் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் போராடும் பல கோடி ஏழைகளின் பிரதிநிதிகள். எலியா சந்தித்த இந்த கைம்பெண் ஏற்கனவே தனக்கும் தன் மகனுக்கும் மரண தண்டனை விதித்துவிட்ட பெண். இறப்பதற்கு முன் தன் மகனுக்கு சிறிதளவாகிலும் உணவு தந்து அவன் மகிழ்ந்திருப்பதைக் காண வேண்டும் என்ற ஆவலால் அந்த தாய் ரொட்டி சுடுவதற்கு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அந்நேரத்தில் அவர் மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடியிருக்குமோ என்று நான் எண்ணி பார்க்கிறேன்.
கடவுளே, இன்னைக்கு செய்யற ரொட்டி ரெண்டு பேருக்கும் பத்தாதுன்னு தெரியும். பாவம் என் பையன், அவன் வயிறார சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு. எனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு நினைச்சு அவனும் சரியா சாப்பிடாம பட்டினி கிடைக்கிறான். இன்னைக்கு ஏதாவது பொய்யை சொல்லி அவனை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் ஏதாவது மிச்சம் இருந்தா நான் சாப்பிட்றேன். என் பையனை இன்னைக்கு நல்லா சாப்பிட வைக்கணும் சாமி. அதுக்கு ஏதாவது வழியை காட்டு சாமி.
இவ்விதம் கடவுளோடு பேசிக்கொண்டே சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்த அந்த கைம்பெண்ணின் வாழ்க்கையில் கடவுள் குறுக்கிடுகின்றார். எலியா என்ற இறைவாக்கினர் வழியாக கடவுள் வருகிறார். அவர் சும்மா வரவில்லை அன்பர்களே, ஒரு பிரச்சனையை கொண்டு வருகின்றார். அந்த பெண்ணின் உணவில் பங்கு கேட்டு வருகின்றார். கொடூரமான வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் அந்த கைம்பெண்ணின் வயிற்றில் அடிக்க வருகின்றார். முதலில் எதேச்சையாக தண்ணீர் மட்டும் கேட்கும் இறைவாக்கினர் எலியா அந்த பெண் போகும்போது கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்கிறார். ஏதோ அந்த பெண் வீட்டில் அப்பங்களை சுட்டு அடுக்கி வைத்திருப்பது போலவும் அவைகளில் ஒன்றிரண்டை கொண்டு வா என்பது போலவும் உள்ளது எலியாவின் கூற்று. மேலோட்டமாக பார்த்தால் அன்பர்களே, எலியா அவரை கேலி செய்வது போல தோன்றலாம். ஆனால் அது கேலி அல்ல, ஒரு மறைமுக அழைப்பு. ஆம், கடவுள் ஆற்றக்கூடிய புதுமைகளை காண்பதற்கு ஓர் அழைப்பு. அந்த அழைப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த பெண்ணுக்கு. தன்னுடைய பசி, அதைவிட தன் மகனுடைய பசி, இவைகளே அந்த பெண்ணின் மனதை ஆக்கிரமித்திருந்ததால் தன் இயலாமையை, விரக்தியை அவர் இந்த வார்த்தைகளில் கொட்டுகின்றார். இதை நாம் அரசர்கள் முதல் நூல் 17 பிரிவில் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
வாழும் உம் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணை. என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது இரண்டொரு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன் பின் சாகத்தான் வேண்டும்.
விரக்தியின் உச்சத்தில் தனக்குத்தானே எழுதிக்கொண்ட மரண தண்டனை தீர்ப்பு இது. அன்பு இதயங்களே, நம்மை சுற்றியிருக்கும் பல கோடி ஏழை மக்கள் தங்கள் வாழ்வில் பலமுறை தங்களுக்கு தாங்களே வழங்கிக் கொள்ளும் மரண தண்டனைகளை இந்த வார்த்தைகள் நமக்கு நினைவுறுத்துகின்றன.
ஏழையின் கண்ணீர் ஓலங்கள் என்றோ அழியும்
அன்பு நெஞ்சங்களே, விரக்தியில் எழுந்த இந்த வார்த்தைகளுக்கு பதிலாக இறைவாக்கினர் எலியா அந்த கைம்பெண்ணிடம் இறைவன் ஆற்றக்கூடிய அற்புதங்களை சொல்கின்றார். அந்த பெண்ணுக்கு அவர் சொன்னதெல்லாம் விளங்கியதோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார் என்று இன்றைய வாசகம் நமக்கு கூறுகின்றது. இறைவாக்கினர் எலியாவை அந்த கைம்பெண் முன்பின் பார்த்தது கிடையாது. இருந்தாலும் அவர் சொன்னது போல செய்கின்றார். இதனை இருவேறு வகையில் நாம் பொருள் கொள்ளலாம். எலியா சொன்னது போல் புதுமைகள் நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அந்த ஏழை கைம்பெண் அப்படி செய்திருக்கலாம். ஆனால் அதைவிட மேலான ஒரு பொருளை நான் எண்ணி பார்க்கின்றேன். தனது இயலாமையிலும் வறுமையிலும் பசியிலும் இன்னொரு மனிதரின் பசியை போக்க வேண்டும் என்ற ஆவலால் அந்த ஏழை கைம்பெண் இப்படி செய்திருக்க வேண்டும். அந்த பெண்ணின் மனதில் ஓடிய எண்ணங்களை இப்படி நான் கற்பனை செய்து பார்க்கின்றேன்.
இன்னைக்கு என் மகனும் நானும் சாப்பிட்டா இன்னும் ரெண்டு நாள் உயிரோடு இருப்போம். அதுக்கப்புறம் சாகத்தான் வேண்டும். சாகுறதுக்கு முன்னால இன்னொரு மனுஷனுடைய பசியை தீர்த்துட்டு சாகலாமே. பாவம் அந்த மனுஷன்.
அன்பு நெஞ்சங்களே, ஏழைகளின் மனம் அப்படிப்பட்டது. அவர்களுக்குத்தான் தாழ்வதென்றால், தவிப்பதென்றால், பசிப்பதென்றால் என்னவென்று அனுபவபூர்வமாக தெரியும். அவர்களுக்குத்தான் தங்களிடம் உள்ளதை பகிர்ந்து பசியை போக்கும் புதுமை தெரியும். தங்கள் துன்பங்களை விட மற்றவர்களின் தேவைகள், துன்பங்கள் இவற்றை துடைப்பதையே பெரிதாக எண்ணும் மனம் அவர்களது. வெளிச்சம் வெளியே இல்லை என்ற கவிதை தொகுப்பில் கவிஞர் மு. மேத்தா எழுதியுள்ள ஒரு கவிதை இப்போது என் நினைவுக்கு வருகின்றது.
சாலையை கடந்து செல்வதற்காக காத்திருந்தார்கள். சிக்னல் கண்ணசைத்ததும் பரபரப்போடு பறந்தார்கள். பார்வையில்லாத வயோதிகர் ஒருவர் சாலையின் குறுக்கே தன்னுடைய ஊன்றுகோலையே கண்களாக்கி ஊர்ந்து கொண்டிருந்தார். அருகிலிருந்தோர் அவசரமாய் பறக்க, பார்வையில்லாத அவர் பாதியில் திகைக்க, மாறப்போகிறேன் என்றது சிக்னல், பாயப்போகிறேன் என்றது பஸ். சட்டென்று வேகமாய் வந்த இளம் பெண்ணொருத்தி அவரை கையில் பிடித்து இழுத்தபடி விரைந்து சாலையை கடந்தாள். உதவியாய் அவருடன் நடந்தாள். தெருவோரம் சென்றவள் திரும்பியபோதுதான் தெரிந்தது, அவளுக்கு உள்ளதே அந்த ஒரு கைதான் என்று.
எனதருமை அன்புள்ளங்களே, மார்க்கு நற்செய்தியில் கூறப்படும் கைம்பெண்ணை இப்போது நாம் சந்திப்போம். இயேசு அந்த பெண்ணை பற்றி கூறும் வார்த்தைகள் ஆழமானவை. இதோ அந்த நற்செய்தி பகுதி.
மார்க்கு நற்செய்தி பிரிவு 12. இயேசு தன் சீடர்களிடம் கூறியது, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லோரையும் விட மிகுதியாக போட்டிருக்கின்றார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார்.
அன்பு இதயங்களே, ஒப்புமைப்படுத்தி பேசுவது பொதுவாக இயேசுவின் பாணி அல்ல. ஆனால் இந்த நிகழ்வில் கைம்பெண்ணின் காணிக்கையை மற்ற செல்வந்தர்களின் காணிக்கையோடு ஒப்பிட்டு புகழ்கின்றார் இயேசு. மேலோட்டமாக பார்த்தால், அதாவது காணிக்கை பெட்டிக்குள் எவ்வளவு பணம் போடப்பட்டது என்ற மேலோட்டமான ஒரு கணக்கு பார்வையோடு பேசினால் இயேசு சொல்வது மிகைப்படுத்தி சொல்லப்பட்டது போல் தெரியும். செல்வந்தர்கள் போட்டது ஒருவேளை 1000 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால், இந்த ஏழை போட்டது எவ்வளவு தெரியுமா? 50 காசுகள், அவ்வளவுதான். ஆனால் அது கணக்கல்ல அன்பர்களே. எவ்வளவு போட்டார்கள் என்பதை விட காணிக்கை செலுத்திய பின் அவர்களிடம் என்ன மீதி இருந்தது என்பதுதான் காணிக்கையின் மதிப்பை காட்டும். இதைத்தான் அன்னை தெரேசா மற்றொரு வகையில் சொல்லியிருக்கின்றார். கிவ் டில் இட் ஹர்ட்ஸ். கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் கொடுங்கள். கொடுங்கள், உங்கள் உடலை வருத்தி கொடுங்கள் என்று. அன்பு இதயங்களே, தமிழ் பாரம்பரியத்தில் பேசப்படும் சிபி சக்கரவர்த்தி என் நினைவுக்கு வருகின்றார். தன்னிடம் அடைக்கலம் புகுந்த புறாவை காப்பாற்றுவதற்காக தன் உடலின் சதையை அறுத்து தந்த சிபி சக்கரவர்த்தி அன்னை தெரேசா சொன்னது போல செய்தவர். கர்ணனும் இப்படி கொடுத்ததாக நமது மகாபாரதம் சொல்கின்றது. தான் ஏமாற்றப்படுவது தெரிந்தும் தன் உயிர் போகும் அளவு தந்த கர்ணனும் உடல் வருத்தி தந்தவர். இதைத்தான் இயேசுவும் கூறுகின்றார். இந்த ஏழை கைப்பெண் தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார்.
ஒன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ,
எனதருமை அன்புள்ளங்களே, கைம்பெண்ணின் காணிக்கையை பற்றி இயேசு புகழ்ந்து சொன்ன வார்த்தைகளில் ஆழமும் அர்த்தமும் உள்ளன. இருந்ததை போட்டார், வைத்திருந்ததை போட்டார் என்று மட்டும் சொல்லாமல் இருந்த அனைத்தையுமே போட்டார், பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டார் என்று அந்த காணிக்கையின் முழுமையை அழுத்தமாக ஆணித்தரமாக கூறுகின்றார் இயேசு. அது மட்டுமல்ல அன்பர்களே, இருந்தது பிழைப்புக்காக வைத்திருந்தது என்ற வார்த்தைகளில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே கலந்து ஒலிப்பதையும் நாம் காணலாம். சுருங்கச் சொல்ல வேண்டுமென்றால், இந்த கைம்பெண் தன்னையும் தன் வாழ்வையும் பற்றி சிறிதும் கணக்கு பார்க்காமல் கடவுளின் பிரசன்னத்தில், கடவுள் என்ற எண்ணத்தில் முற்றிலும் தன்னை இழந்தார் என்று இயேசு நமக்கு புரிய வைக்கின்றார். இந்த கைம்பெண் ஏன் இவ்விதம் செய்தார் என்ற கேள்வி எழலாம். கடவுள் தன் தியாகத்தை பார்த்து ஏதாவது செய்வார் என்று இப்படி செய்தாரா? அது அல்ல அன்பர்களே, அந்த கண்ணோட்டம் வியாபார கண்ணோட்டம். கடவுளே, நான் இவ்வளவு தருகிறேன், நீ இவ்வளவு தா என்று பேரம் பேசும் வியாபார கண்ணோட்டம். இயேசு புகழ்ந்த அந்த கைம்பெண் வியாபார பேரங்களையெல்லாம் கடந்தவர். தன்னிடம் இருந்தவை எல்லாவற்றையும் கடவுளுக்கு மகிழ்வாகத் தந்தவர். எனவேதான் இயேசுவின் இந்த மனமார்ந்த பாராட்டுக்களை அவர் பெறுகின்றார். இயேசு கூறிய இந்த புகழுரையை அந்த பெண் கேட்டாரா? இல்லையே, காணிக்கை செலுத்திய திருப்தியோடு அவர் காணாமல் போய்விட்டார். அந்த பெண்ணுக்கு பெயர் கூட இல்லை. கட்டடங்களிலும் கற்களிலும் போஸ்டர்களிலும் பெயர்களை போட்டு ஆர்ப்பாட்டம் எதுவும் செய்யாமல் அமைதியாக நல்லது செய்வதுதான் ஏழைகளின் அழகு. அன்பு இதயங்களே, பல ஆண்டுகளுக்கு முன் திருச்சியில் வெள்ளம் வந்தபோது நடந்த ஒரு நிகழ்வு என் நினைவில் நிழலாடுகின்றது. நான் பயின்ற அந்த கல்லூரியில் துப்புரவு தொழில் செய்தவரின் வீடு வெள்ளத்தால் நிறைந்துவிட்டது. அந்த வெள்ளத்தில் அவர் அனைத்தையும் இழந்தார். வீட்டில் இருந்தவர்கள் மட்டும் உயிர் தப்பினர். அவர் வளர்த்து வந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அவரால் காப்பாற்ற முடிந்தது. அது அவருக்கு பெரும் மகிழ்ச்சி. காரணம் என்ன? அந்த ஆட்டுக்குட்டியை அவர் கடவுளுக்கு நேர்ந்து விட்டிருந்தார். வெள்ளம் வடிந்ததும் நேர்ந்துவிட்டபடி அந்த குட்டியை ஒரு கோவிலுக்கு அவர் கொடுத்தார். தனக்குரியதெல்லாம் இழந்தாலும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு செலுத்திய திருப்தியோடு அந்த மகிழ்வை அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டது இப்போது என் நினைவில் இனிக்கின்றது. அன்பு இதயங்களே, கடவுளுக்கும் பிறருக்கும் தரும்போது எதையும் எதிர்பார்க்காமல் நம் உடலை வாழ்வை வருத்தி தர வேண்டும். அதுவே மேலான காணிக்கை. இந்த அழகிய பாடத்தை இன்றைய ஞாயிறு வாசகங்கள் வழியே சொல்லித்தந்த இரு கைம்பெண்களுக்காக நாம் இறைவனுக்கு மனதார நன்றி சொல்வோம்.
ஆணவம் நிறைந்த மனங்களிலே ஆண்டவன் எனக்கு இடமில்லை, பகிர்வு மலரா பலிகளிலே பரமன் எனக்கு பங்கில்லை, ஓசைகள் மிகுந்த
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.